ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरये नष्टप्रायेषु अवत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतीम् उत्तमश्लोके भक्तिं भवतीर्नैष्ठिके। श्रीमद्भागवतम् காண்டம் 9 அத்தியாயம் 13 நிமி மகாராஜனின் வம்சம் பதம் 13। ஜன்மனா ஜனகசோ அபூத் வைதேகஸ்தோ விதேகஜ மிதிலோ மதனாஜாதோ நிர்மிதா। அவர் வழக்கத்திற்கு மாறாக பிறந்ததால் ஜனகர் என்று அழைக்கப்பட்டார். தன் தந்தையின் உயிரற்ற உடலிலிருந்து பிறந்ததால் அவர் வைதேகர் என்று அழைக்கப்பட்டார். அவர் தந்தையின் பௌதிக உடல் கடையப்பட்டதிலிருந்து பிறந்தவர் என்பதால் அவர் மிதிலர் என்று அழைக்கப்பட்டார். மிதிலை மகாராஜனான அவர் ஒரு நகரத்தை நிர்மாணித்தார். அந்நகரம் மிதிலை என்று அழைக்கப்பட்டது. பதம் 14 தஸ்மா உதாவகூஸ்தஸ்ய புத்ரோ அபுநந்திவர்தன தத சுகேதுஸ்தஸ்யாபி தேவராதோ மஹீபதே। பரிசித்த மகாராஜனே, மிதிலரிலிருந்து உதாவசு என்ற மகன் வந்தார். உதாவசுவிலிருந்து நந்திவர்த்தனனும், அவரிடமிருந்து சுகேதுவும், சுகேதுவிலிருந்து தேவராதனும் வந்தனர். தஸ்மாத் பிருகத்ரதஸ்தஸ்ய மகாவீரிய சுத்ருபிதா। சுத்ருதே திஷ்டகேதுர் வைகரியஸ்வோ அதமருஸ்தத தேவராதனிலிருந்து பிருகத்ரதன் என்ற மகன் வந்தார். பிருகத்ரதனிலிருந்து மகாவீரியன் என்ற மகன் வந்தார். இவர் சுத்ருதியின் தந்தையானார். சுத்ருதியின் மகன் திருஷ்டகேது என்பவராவார். திருஷ்டகேதுவிலிருந்து ஹரியஸ்வன் வந்தார். ஹரியஸ்வனிலிருந்து மறு என்ற மகன் வந்தார். மரோ பிரதீபகஸ்தஸ்மான் ஜாதகிருத்ரதோ யத தேவமீடஸ்தஸ்ய புத்ரோ விஸ்ருத்தோ அதமஹாத்ருதி। மருவியின் மகன் பிரதீபகன், பிரதீபகனின் மகன் கிருதரன், கிருதரனிடமிருந்து தேவமீடன் வந்தார். தேவமீடனிலிருந்து விஸ்ருதனும் மற்றும் விஸ்ருதனிலிருந்து மகாக்ருதியும் வந்தனர். கிருதிராதஸ்ததஸ்மான் மகாரோமாச தத்சுத சொன்னரோமா சுதஸ்தஸ்ய ரஸ்வரோமா வியஜாயத। மகாத்ருத்தியிலிருந்து கிருத்திராதன் என்ற மகன் பிறந்தார். கிருத்திராதனிலிருந்து மகாரோமன் வந்தார். மகாரோமனிலிருந்து சொர்ணரோமன் என்ற மகன் வந்தார். அவடந்து ஹிரஸ்வரோமன் வந்தார். ததசீரத்வஜோ ஜக்கே யஜ்யார்த்தம் கர்ஷதோ மஹிம் சீதா சீரா க்ருத்தோ ஜாதா தஸ்மா சீரத்வஜ ஸ்மிருத. பிரசுரோமணியிலிருந்து சீரத்வஜன் என்ற மகன் வந்தார். சீரத்வஜன் நிலத்தை விழும்போது கலப்பையின் முன்னிருந்து சீதா தேவி என்ற மகள் தோன்றினாள். இவள் பிறகு பகவான் ராமச்சந்திரரின் மனைவி ஆனாள். இதனால் ஜனகர் சீரத்வஜன் என்று அழைக்கப்பட்டார். குசத்வஜஸ்தஸ்ய புத்ர ததோ தர்மத்வஜோ நிருப்ப தர்மத்வஜஸ்ய த்வபுத்ரோ ஹிருதத்வஜமிதத்வஜோ. சீரத்வஜின் மகன் குசத்வஜன், குசத்வஜின் மகன் தர்மத்வஜ மகாராஜன். இவருக்கு கிருத்வஜன் மித்வஜன் என்ற இரு மகன்கள் இருந்தனர். கிருத்வஜா கேசித்வஜ காண்டிக்யஸ்து மிதத்வஜா கிருத்தத்வஜுஷுதோ ராஜன் ஆத்மவித்யா விசாரத காண்டிக்ய கர்மதத்வஜோ புத்திரோ அபூ சதத்யும்னஸ்தூத்வஸ்துத. பரிசித்த மகாராஜனே, கிருத்வஜனின் மகன் கேசித்வஜன், மேலும் மிதத்வஜனின் மகன் காண்டிக்யன், கிருத்வஜனின் மகன் ஆத்ம ஞானத்தில் கைதேர்ந்தவராவர், மிதத்வஜின் மகன் வேத கிரியைகளில் கைதேர்ந்தவராவர், காண்டிக்யன் கேசுதோஜனுக்கு அஞ்சு ஓட்டம் பிடித்தார், கேசுதோஜியின் மகன் பானுமான், பானுமானின் மகன் சதத்யும்னன், சுசிஸ்து தனயஸ்தஸ்மா சனத்வாஜ சூதோ அபவத் பூஜகேது சனத்வாஜா அஜோ அதப்ருஜித் சுதா. சதத்யும்னனின் மகன் சுசி, சுசியிலிருந்து சனத்வஜன் பிறந்தார். சனத்வஜனிலிருந்து ஓஜகேது என்ற மகன் வந்தார். ஓஜகேதுவின் மகன் அஜன், அஜனின் மகன் புருஜித். அரிஷ்டனேமி தஸ்யாபி சிறுதாயு தத் சுபார்ஷவ ததசித்ரதோ அஷ்ய சேமாதிர் மிதிலாதிப. புருஜித்தின் மகன் அரிஷ்டநேமி, அவரது மகன் சுருதாயு. சுருதாயு சுபார்ஷவன் என்ற மானை பெற்றார். சுபார்ஷவன் சித்திரரதனை பெற்றார். சித்திரதனின் மகன் சேமாதி, இவன் மிதிலையின் அரசரானார். தஸ்மா சமரதஸ்தஸ்ய சூத சத்யரதஸ்தத ஆசி துபகுருஸ்தஸ்மா உபகுப்தோ அக்னி சம்பவ. சேமாதி மகன் சமரதன், அவரது மகன் சத்யரதன், சத்யரதனின் மகன் உபகுரு, உபகுருவின் மகன் உபகுப்தன். இவர் அக்னி தேவனின் ஒரு பகுதி அவதாரம் ஆவார். பஸ்வனந்தோ அதத்தத் புத்ரோ யூதோ யத் சுபாஷண சிறுதஸ்ததோ ஜயஸ்தஸ்மா விஜயோ அஸ்மா ருதசூத. உபகுப்தனின் மகன் அஸ்வநந்தன், அஸ்வநந்தனின் மகன் யூயிதன், யூயிதனின் மகன் சுபாஷணன், சுபாசனின் மகன் சுருதன், சுருதனின் மகன் ஜெயன், அவரிலிருந்து விஜயன் வந்தாள், விஜயனின் மகன் ருதன். கனகஸ்தூதோ ஜக்கே வீதகவியோ திருதிஸ்தத பகுலாஸ்வோ திருதேஸ்திய திருதீரஸ்ய மகாவசி. ருதனின் மகன் சுனகன், சுனகனின் மகன் வீதகவியன், வீதகவியனின் மகன் திருதி, திருதியின் மகன் பகுலாஸ்வன், பகுலாஸ்வனின் மகன் திருத்தி, அவரது மகன் மகாவசி. ஏ தேவை மதிலாராஜன் ஆத்மவித்யா விசாரதா யோகேஸ்வர பிரசாதேன ஸ்வாந்தைர்முக்தா கிருகே ஸ்வபி. ஒளிபெருக்கமல்லேந்தவர் சில பிரபாகச்சாரி சுகதேவ கோஸ்வாமி கூறினார், அன்பிற்குரிய பரிசுத்த மகாராஜனே, வீலவம்சத்து அனைவர்கள் அனைவரும் தங்கள் ஆத்மஸ்வரூபத்தை நன்கு அறிந்தவர்களாவர். எனவே வீட்டில் இருந்த போதிலும் அவர்கள் ஜட வாழ்க்கையின் இருமையிலிருந்து விடுபட்டவர்களாக இருந்தனர். வரலுரை, இந்த ஜட உலக இருமை துவைதம் என்று அழைக்கப்படுகிறது. சைதன்ய சேதாமதம் கூறுகிறது, துவைதே பத்ராபத்ர பத்ர அபத்ர ஞான சப மனோதர்ம ஏ பால ஏ மந்த ஏ சப பிரம்ம. இருமையுடைய உலகில், அதாவது ஜட உலகில், நல்லது கெட்டதாக இரண்டுமே ஒன்றுதான். எனவே இவ்வுலகில் நல்லது கெட்டது, இன்ப துன்பம் போன்றவர்களுக்கிடையே வித்தியாசம் காண்பது அர்த்தமற்றதாகும். ஏனெனில் அவ்விரண்டு மனக்கற்பனைகளே இங்குள்ள அனைத்தும் துன்பத்தையும் தொல்லையும் தரக்கூடியவை என்பதால் செயற்கையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அது பூர்ண மகிழ்ச்சியை தரக்கூடியது என்று பாசாங்கு செய்வது அறியாமையாகும். இயற்கையின் முக்கணங்களின் ஆதிக்கத்திற்கு மேல்பட்ட முக்தியடைந்த ஆத்மா எச்சூழ்நிலையிலும் இத்தகைய இருமைகளால் பாதிக்கப்படுவதில்லை. பேரிழவான இன்ப துன்பங்களை பொறுத்துக்கொண்டு எப்போதும் கிருஷ்ண உணர்வுடையவராக இருக்கிறார். பாவகீதையும் இதை உறுதி செய்கிறது. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகம அபாயினோ அனித்யாஸ்தான் திசஸ்வ பாரத. குந்திமகனே, இன்பதுன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்பக்கலான அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவதைப் போன்றவை வதகுல தோன்றலே. அவை புலங்களின் உணர்வால் எழுகின்றன என்பதால் அவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்துக்கொள்ள ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். முக்தியடைந்தவர்கள் பகவானுக்கு தொண்டு செய்யும் உன்னத நிலையில் இருப்பதால் அவர்கள் பேரிழவான இன்ப துன்பங்களை பற்றி கவலைப்படுவதில்லை. இவை ஜட உடலின் தொடர்பால் உணர்ந்தறியக்கூடிய மாறிக்கொண்டே இருக்கும் பருவ காலங்களைப் போன்றவை என்பதை அவர்கள் அறிவார்கள். இன்ப துன்பங்கள் வந்து போகின்றன. எனவே பண்டிதன் ஒருவன் அவற்றை பொருட்படுத்தவில்லை. கதாசூன் அகதாசு ந அனுசோசதி பண்டிதா என்ற பகவத்கீதை கூறுகிறது. ஆரம்பத்திலிருந்தே உடல் ஒரு ஜட பிண்டமாக இருப்பதால் அது சவத்திற்கு ஒப்பானதாகும். இன்ப துன்பங்களை பற்றிய உணர்வு அதற்கு கிடையாது. உடல் பெற்ற ஆத்மா தேகாபிமானத்தில் இருப்பதால் அவன் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான். ஆனால் இவை வருவதும் போவதுமாக உள்ளன. மிதில வம்சத்து அரசர்கள் அனைவரும் முக்தி பெற்றவர்கள் என்பதால் அவர்கள் இவ்வுலகின் இன்ப துன்பங்களால் பாதிக்கப்பட்டதில்லை என்பது இங்கு தெளிவாகிறது. ஸ்ரீமத் பாவதம் ஒன்பதாம் கண்டத்தின் இமய மகாராஜனின் வம்சம் என்ற தலைப்பை கொண்ட 13 அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவுறுகின்றன. நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரசாத போலே சுமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமனி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ம தேசதாரிணி ஸ்ரீகிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு சுகதேவ கோசாமி கூறினார், அன்பிற்குரிய பரிசுத்த மகாராஜனே, மிதில வம்சத்து அரசர்கள் அனைவரும் தங்கள் ஆத்மஸ்வரூபத்தை நன்கு அறிந்தவர்களாவர். எனவே வீட்டிலிருந்த போதிலும் அவர்கள் ஜடவாழ்வின் இருமையிலிருந்து விடுபட்டவர்களாக இருந்தனர். இந்த கிட்டத்தட்ட 15-20 ஸ்லோகம் படித்தோம். ஒரு பெரிய பரம்பரையே வந்தது. ஒரு கிட்டத்தட்ட 50-60 பேரும் வந்தது. ஏன் பாகவதம் வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இத்தனை பேர் பேரை சொல்லியிருக்குன்றதுல இது வந்து முக்கியமானது என்னன்னா, கடைசி ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? அவங்கெல்லாம் ஆத்ம வித்யா விசாரதா. ஆத்ம வித்யானா ஆத்மாவை பற்றி அறிஞ்சுக்கிறதில்ல, விசாரதானா விசாரிச்சு அதில் ஈடுபாடு உள்ளவங்க. அதில் ரெண்டாவது, அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் அவங்க வந்து அக்குவப்பட்ட ஆத்மாக்களாகவும் ஜட வாழ்க்கையின் இருமையிலிருந்து விடுபட்டவர்கள். துவந்தயிர் முக்தா, துவந்தைனா துவைதம், துவந்தைனா ரெட்ட, இதுலேருந்து விடுபட்டவங்க. அதனால் இந்த மகான்கள் பேர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடும் போதும் அவங்க பேர் உச்சரிக்கும் போதும் நமக்கும் பாக்கியம் வரும். இல்லைனா பாவதத்தை வந்து சரியா புரிஞ்சுக்கிடாம எதுக்கு இவ்வளோ பேர் பேர் அப்படின்னு யோசிக்க கூடாது. அவ்வளோ பேரும் ஆத்ம வித்யா விசாரதா, ஆத்ம ஞானத்தில் மூழ்கினவங்க மகான்கள். ராஜா வாழ்ந்தவனும் ராஜரிசியா வாழ்ந்தவங்க அவங்க வந்து துவந்தை விமுக்தம், இந்த இருமையிலேருந்து விடுபடுறதான் பகவத்கீதையில மெயினா சொல்லியிருக்கு. ஏன்னா இன்பம் இருக்கிறவனுக்கு துன்பமும் தெரியும், இன்பத்தை அனுபவிக்க தெரிஞ்சவனுக்கு துன்பமும் உணரும். அதே சமயம் வரவு இருந்தால் செலவும் இருக்கும், லாபம் இருந்தால் நஷ்டமும் இருக்கும், பிறப்பு இருந்தால் இறப்பும் இருக்கும். இந்த மாதிரி உலக வாழ்க்கையில் வந்து எதை எடுத்தாலும் ஆப்போசிட் உண்டு. அதில் மாட்டிக்கிற நாடி தான் இந்த உலக வாழ்க்கை வந்து கன்ஃபியூஷன் ஆகுது. இதுலேருந்து விடுபட்டாங்கன்னா இன்பத்தை ஒருத்தர் அனுபவிக்கலைன்னா துன்பத்தையும் அனுபவிக்க மாட்டான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு மிக உயர்வாக சந்தோஷப்படுறவன் ஒரு சின்ன துக்கத்துக்கும் மிக அதிகமாக சந்தோஷப்படுவான். எக்ஸ்ட்ரீமாக ரெண்டுலேயும் பேலன்ஸாக இருக்கிறவன் தான் ரொம்ப பக்குவப்பட்ட ஆத்மா. அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுகதுக்கதா ஆத்மாபாயினோ நித்யம் தாத்தா தாம் திதிசஸ்வ பாரதா. நல்ல சுலபம். அதாவது பருவ காலத்தில் வந்து குளிரும் வெப்பமும் மாறி மாறி எப்படி வருதோ அதே மாதிரி இந்த உடம்பெடுத்த ஆத்மாவுக்கும் அனுபவிக்கும் போது இன்பமும் துன்பமும் மாறி வருது. ஆனாடி என்ன சொல்றான்னா, தாம் திதிசஸ்வ பாரதா. திதிசஸ்வன்னா பொறுத்து போன்றாரு. இந்த உடம்பை எடுத்தாச்சுன்னா எல்லாம் வரத்தான் செய்யும். திதிசஸ்வ நான் பொறுத்து போறது, இதை வந்து மாற்ற முடியாது. ஏன்னா உடம்போட நேச்சர் அப்படி. நான் காலேஜில் சேர்ந்தேன், ஸ்கூலில் சேர்ந்தேன்னா எனக்கு அந்த டைம் டேபிள் உண்டு, படிப்பு உண்டு, எக்ஸாம் உண்டு, எல்லாம் உண்டு. ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்தேன்னா ஆஃபீஸில் அத்தனை கண்டிஷன் உண்டு, அத்தனையும் உண்டு. ஒரு தொழில் பண்ணேன்னா இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ்னா ஆயிரக்கணக்கான பிரச்சனை சந்திச்சு தான் தீரும். அதே மாதிரி இந்த உடம்பு எடுத்தாச்சுன்னா உடம்புல இத்தனை பிரச்சனையும் வரத்தாங்க. மனம் இருக்கு, உடம்பு மட்டும் இல்லை மனமும் இருக்கு, மன புத்தி அகங்காரமும் இருக்கு. இந்த எட்டு தான் பின்ன பிரகிருதி அஸ்ததான்னு சொல்றாரு. இந்த எட்டும் நம்முடைய இன்ப துன்பங்களுக்கு காரணமாகவும் இதாகவும் இது. ஆனாடி புத்திசாலி வந்து திசிசஸ்வ பொறுத்து போகணுன்றார் கீதையில். பொறுத்து போக தெரியலனா நம்ம வந்து ஆற்றுல அடித்து போகிற துரும்பு மாதிரி ஒரு சமயம் மேலே தூக்குது இன்பத்தில், இன்னொரு சமயம் துன்பத்தில் கீழே அமுக்குது. ரெண்டுலேயும் மாறி மாறி நம்ம வேதனை உடைஞ்ச வாழ்க்கை அடைகிறோம். இதில் வந்து நம்ம நிம்மதியும் கெடுது. ஆனால் இந்த மிதிலை மன்னர்கள் பூராமே இந்த இருமையிலேருந்து விடுபட்டுருந்தாங்க. இருமையிலேருந்து விடுபடுறேன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இன்பத்திலையும் சரி துன்பத்திலையும் சரி பேலன்ஸாக இருக்கணும். இன்னைக்கு வந்து வர வர இந்த வாழ்க்கையில் என்னன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கும் ஆர்ப்பாட்டமாக கொண்டாடுறாங்க, ஒரு சின்ன துக்கத்துக்கும் அடியோடு அமைங்கி போயிடுறாங்க. ரெண்டுமே ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவாது. காரணம் வந்து இந்த ரெண்டுமே வாழ்க்கையில வந்து நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி இன்பந்தமங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கிலான அவற்றை மறைவு தோன்றி மறையுது. கோடை குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவதை போன்றவை பதகுல தோன்று அவை புலன்களின் உணர்வால் இணைய எழுகின்றன என்பதால் அவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்துக்கொள்ள ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். கத்துக்கொள்ளணும், இல்லைன்னா கஷ்டம். ஆனால் இந்த விதிலை மன்னர்களுக்கெல்லாம் இந்த பக்கம் வந்து ரெண்டு சொல்றாங்க. முத வந்து ஆத்ம வித்யா விசாரதா. ஆத்ம வித்யா விசாரதா, ஆத்ம ஞானத்துல நல்ல விசாரணை பண்ணி தேர்ந்தவங்க. நம்ம வந்து உலக வாழ்க்கை விசாரணை பண்ணிட்டு இருக்கோம், அது என்ன இது என்னன்னு, நெட்ல என்ன, டிவியில என்ன, வாட்ஸ்ல என்ன, வாட்ஸ்அப்ல என்ன, இது என்ன, ஆயிரம் விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க வந்து ஆத்ம வித்யா விசாரதா, ஆத்ம வித்யானா உள்ள பகவானை உணர்றது, ஆத்மாவை உணர்றது. இந்த உடம்புக்கு மேல என்ன இருக்கு, அதுக்கு மேல மனம் புத்தி ஆகணும், அதுக்கு மேல என்ன இருக்கு, பகவான் ஆத்மா இருக்கு, ஆத்மாக்கு மேல எனக்கு பரமாத்மா, பரமாத்மாக்கு மேல எனக்கு பகவான் இருக்காரு. இத்தனை உணர ஆரம்பிக்கிறதா ஆத்ம வித்யா விசாரதா. நம்ம உடம்ப விட்டே வெளியேறாம அந்த லெவலை விட்டு கான்சியஸ்னஸ் வெளியேறலைனா முடியாது. ஆனா அவங்க வந்து உடம்ப வந்து ஜஸ்ட் வந்த நாடி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க மனம் பூரா, செயல் பூரா, அகங்காரம் பூரா, புத்தி பூரா ஆத்ம வித்யாலயம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த மன்னர்கள் எல்லாம் ஆத்ம வித்யா விசாரதா இருந்தாங்க இவ்வளவு பேரும். ரெண்டாவது வந்து அவங்க வந்து யோகேஸ்வர பிரசாதேன. அன்னாடி யோகேஸ்வரனா பகவான் கிருஷ்ணர், பிரசாதன கர்ணையினால் பகவான் கிருஷ்ணர் கர்ணையினாடி தோன்மை முக்தா அந்த டுவாலிட்டி இருமையிலிருந்து விடுபட்டு இருந்தாங்க. கிருகேசு அபி, வீட்டில் இருந்த போது கிருகேசு அபி அதான் முக்கியமானது. வீட்டில் இருந்தாலும் இந்த ரெண்டு குவாலிட்டி அவங்ககிட்ட இருந்தது. நம்ம நிறைய பேர் சொல்றது எனக்கு வீட்டில் இருக்க அந்த இருக்க பிரச்சனை, இந்த பிரச்சனை இருக்கு, அது இதுன்னு எந்நேரம் கிரகஸ்தா குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க எந்நேரம் அந்த பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றோம். ஆனா அவங்க கிருகேசு அப்பி, கிருகேசுனா கிருகம்னா வீடு, அப்பி இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் அவங்க வந்து ஆத்ம வித்யா விசாரதா, ஆத்ம வித்யால சிறந்து இருந்தாங்க. ஆத்ம வித்யானா ஆத்மாவை உணர்ற கல்வி. ஆத்ம வித்யா அது என்ன சார், அகம் ஆத்ம வித்யா, வித்யானாம் ஆத்ம வித்யா அகம் பகுதியில் சொல்ற எல்லா கல்வியிலையும் மிகப்பெரிய கல்வியா இருக்கிறது ஆத்ம வித்யாவா நான் இருக்கேன்னு சொல்றாரு. ஆத்ம வித்யா வித்யானாம் அகம். ஆனாடி அந்த ஆத்ம வித்யா ஆத்ம ஞானத்தை உணர்றதுதான் பெரிய கல்வி. இன்னைக்கு நம்ம படிக்கிற கல்வி வந்து வயிற்று பிழைப்பு கல்வி. வயிற்று பிழைப்புக்காக நம்ம படிக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா ஆத்ம வித்யான்றது அதுக்கு அப்பாற்பட்டது. அதுல இந்த ராஜாக்கள் பூரா சேர்ந்திருந்தாங்க. இன்னொன்னு வந்து ரெண்டாவது வந்து தோந்தை முக்தா, அதுல இருந்து விடுதலை பெற்றிருந்தாங்க ரெட்டையில. எப்படின்னா யோகேஸ்வர பிரசாதேனம், யோகேஸ்வரம் பகவான் கர்ணை நாடி, அவங்க சொந்த முயற்சி நம்மள பகவான் கர்ணை நாடி இருந்து விடுபட்டிருந்தாங்க. இந்த ரெண்டும் இத்தனை மன்னர்களை பத்தி ஏன் சொல்லியிருக்கு, இந்த கிட்டத்தட்ட 15 ஸ்லோகம் ஏன் சொல்லியிருக்குன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து முக்தி அடைந்த வாழ்க்கை. கிருகேசபி அவங்க ராஜ்யத்தை ஆண்டாலும் வீட்டில் இருந்தாலும் அவங்க வந்து இருமையிலேருந்து விடுபட்டு இருந்தாங்க, ஆத்ம வித்தியால சிறந்து இருந்தாங்க. ஆனாடி அவங்கள பத்தி தெரிஞ்சு இது வந்து ஜனக மகாராஜனோட அம்சத்தில் வருது. அதில் இடையில மிதிலைன்னு ஏன் பேர் வந்ததுன்னு சொல்றாரு. மிதிலைன்னா அந்த இறந்த உடம்புல இருந்தோம். அதே மாதிரி சுருஜ்வர் அந்த ஏர் உலையில வந்தனர் சுருஜ்வன், சுருனா ஏர் இருந்து சுருஜ்வன். நிறைய பேர் இதில் ஜன மகாராஜாவுக்கு சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து நினைக்கும் போது நமக்கு வந்து உங்க பேரை கேட்கும் போது நினைக்கும் போதும் நம்மளுக்கும் அதில் துளியாவது நம்ம வாழ்க்கையை அப்படி அமைச்சுக்கணும்னு தோணும். ஏன்னா நம்ம வந்து உங்க வந்து ஒரு சன்னியாசி வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்களாம் ராஜ ரிஷிகள்னு சொல்லப்பட்டாங்க. ராஜ்யத்தை தாண்டாலும் ரிஷிகள் மாதிரி இருந்தாங்க கட்டுப்பாடம். நம்மளும் இன்னைக்கு நவீன காலத்தில் கொஞ்சமாவது ஆத்ம வித்யா ப்ராக்டிஸ் பண்ணோம். கிரகேஷ் அப்பி பரவாயில்ல, எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்கோம் பரவாயில்ல. ஆனால் ஆத்ம வித்யா விசாரதா, ஆத்ம வித்யா பற்றி இது பண்ணணும், பாவதம் கேட்கணும் டெய்லி. அடுத்து வந்து தோந்த அது வந்து யோகேஸ்வர பிரசாதம், பகவான் கர்ணையை வேண்டி நிற்கணும். அவர் கர்ணை நாடுதான் தொந்தர் முக்தா, பெருமையிலேருந்து உடம்பட முடியும். நம்மளாம் முயற்சி சரி போக முடியாது, ஆனால் அதுக்கும் நம்ம முயற்சி பண்ணணும். இதுதான் முக்கியம். அதுக்கு தான் பிரபுபாதா டெய்லி இந்த காலையில் பாவதம் சாயந்தரம் பகவத்கீதை கோயிலில் சொல்லணும்னு வச்சுருக்காரு. நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இதை பயன்படுத்தணும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமத் பாதம் கி ஜாய்.